ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநள்ளாற்று திருப்பதிகம் தளிரிழ வளருளி. வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழி மலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம சம்பந்தர் தேவாரத்தில் மூன்றாம் திருமுறை 87 பதிகம் தளிரள வளரொளி அப்படிங்கிற பதிகத்தை தொடர போகிறோம். நம்ம போன முறை சந்தித்தப்போ இதில் முதல் ரெண்டு பாடல்களை பார்த்துருந்தோம். இன்னைக்கு மூணாவது பாடல்லேருந்து தொடருவோம். இது நம்ம போன தரம் பார்த்துருந்தபடி, இது அனல்வாதத்தும் போது போகமார்த்த பூண்மலையாள் அப்படிங்கிற பதிகத்தின் ஏட்ட தீல போடுவதற்கு முன்னால அந்த ஏட்டை கையில் வச்சுன்னு சம்பந்தர் பாடின ஒரு புது பதிகம். இதை அவர் மதுரையில் பாண்டிய மன்னனுடைய சபையினருக்கு முன்னாடி தீ மூட்டப்பட்டு அங்கே தீயில ஏட்டை போடுறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு முன்னாடி இந்த பதிகத்தை பாடுறார். இது மதுரையில் பாடினாலும் இந்த பதிகத்தில் பாடப்பெறுகின்ற ஈசன் திருநள்ளாற்று ஈசன். ஏன்னா போகமார்த்த பூண்மலையாளுங்கிற பதிகம் திருநள்ளாற்று பதிகம், அதுதான் அவர் கையில் வந்தது தீயில இடுறதுக்கு. அப்போ அந்த திருநள்ளாற்றில் இருக்கிற இறைவனை துதித்து இந்த பதிகத்தை பாடுறார். போன முறை ரெண்டு பாட்டு பார்த்தோம், இப்போ மூணாவது பாட்டுலேருந்து பார்க்க போகிறோம். மூணாவது பாட்டு, இட்டுரு மணியணி இணர்புணர் வளரொளி எழில் வடம், கட்டுரு கதிரிழ வனமுலை இணையொடு கலவலின், நட்டுரு செறிவயல் மருவுநள் ஆரர்தம் நாமமே, இட்டுரும் எரியினில் இடிலிவை பழுதிலை மெய்மையே. இந்த பதிகம் முழுக்க இந்த சந்தம் இருக்கும். இது மாதிரி தானன தனதன 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 தானன தனதன 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 தனதனு, அதனால இந்த சந்தம் இருக்கிற பாட்டு. இந்த மாதிரி சந்தங்கள்ல இருக்கிற பாட்டெல்லாம் வார்த்தைகள்லாம் நமக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பதம் பிரிச்சு தனித்தனியா பார்த்தாதான் புரியும். ஆனா இந்த சொன்னாக்க அதோடைய நயம் தெரியும். அந்த சந்தத்தோட சொன்னாக்க இப்போ இதுல இட்டூரு மணி அணி அப்படின்னு ஆரம்பிக்கிறது இது மூணாவது பாட்டு. இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னாக்க, இது முதல் ரெண்டு அடிகள் வழக்கம் போல அந்த உமாதேவியாருடைய முலைகளை வர்ணித்து பலவிதமான வர்ணனைகள், இப்படிப்பட்ட ஒளி உடையது, இப்படிப்பட்ட மென்மை உடையது, இப்படிப்பட்ட அணிகலன்கள் அணிந்திருக்கிறது அப்படின்னு பலவிதமான வர்ணனைகள் வந்து அவற்றை சிவபெருமான் தழுவிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட திருநள்ளாற்று ஈசனுடைய புகழை பாடுகின்ற இந்த ஏடுகளை தீயிலிட்டால் இவை அழிய மாட்டா, இது சத்தியம். அதுதான் இந்த பதிகத்தோடைய ஒவ்வொரு பாட்டிலையும் வரக்கூடிய கருத்து. இப்போ இந்த பாட்டில் என்ன சொல்றார், இட்டுரு மணி அணி இணர் புணர் வளரொளி எழில் வடம் கட்டு ஊரு கதிர் இள வனமுலை இணையோடு கலவலின் அப்படின்னு அந்த முதல் ரெண்டு அடி. இது நம்ம ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு மூணு எழுத்தா பார்த்தா வெவ்வேறு வார்த்தைகள் வரும். இட்டு உரு மணி அணி இணர் புணர் வளர் ஒளி எழில் வடம் கட்டு உரு கதிர் இள வன முலை இணையோடு கலவலின். இதுல நமக்கு சில வார்த்தைகள் தெரியும், சில வார்த்தைகள் தெரியாது. பொதுவா ஏன்னா புழக்கத்துல கிடையாது அந்த வார்த்தைகள்லாம். இதுல இட்டு உரு மணி அணி இணர் புணர் அப்படின்னாக்க, இது பதம் பிரிச்சு நம்ம பொருள் கொள்றப்ப சமயத்துல ரெண்டு மூணு விதமா பொருள் கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு எது சிறந்ததுன்னு தோன்றதோ அதை எடுத்துக்கலாம். இடுதல் அப்படின்னாக்க நமக்கு தெரியும், உணவை இட்டார் அப்படின்னா அப்படி ஒரு இலையில தட்டிலே சாதம் போடுறது உணவு இடுதல். இல்லை இடுதல்ங்கிற ஒரு வேர்ப அது பல அர்த்தங்கள்ல வரும். அப்படி வைக்கிறது, தரையில் இட்டார், கோலம் இட்டார், இது மாதிரி செய்யறதுக்கும் வரும். அதனால இடுதல் அப்படின்னா இந்த இடத்துல பதித்தல் அப்படின்னு அர்த்தம். இட்டு உருகின்ற உறுதல்னா இருக்கிறது இல்லையா. உறுதலுக்கும் பல அர்த்தங்கள் உண்டு. சம்பவிக்கிறது, ஒத்த போன்ல அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இல்லைனாக்க இருக்கின்ற, அடைகின்ற அப்படின்லாம் இருக்கு. அதனால இட்டு உருகின்ற அப்படின்னா அப்படி பதிக்கப்பட்டிருக்கின்ற மணி அணி. மணினாக்க ரத்தனம் இல்லையா, மணிகள், நவமணிகள் அப்படிங்கிறமே நவரத்னங்களுக்கு மணினா ரத்தனம். எனி கைண்ட் ஆஃப் ஜெம், அது வைரமா இருக்கலாம், இல்ல வைடூரியமா இருக்கலாம், மரகதமா இருக்கலாம், இந்த மாதிரி அது மாதிரி ரத்தினங்களுக்கு மணின்னு பேரு. அப்படி அணி அப்படின்னாக்க அதுக்கும் பல அர்த்தங்கள் இருக்கு. அணினா அழகுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, வரிசைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஆபரணம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அணிதல் அப்படின்னு வெர்பா இருந்துட்டு பூண்கின்றது, அணிந்து கொள்வது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால இதை நம்ம இந்த இடத்துல மணி அணி அப்படிங்கிற இடத்துல மணிகளின் வரிசை அணினா வரிசைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா. இப்ப நம்ம அணிவகுப்பு அப்படிங்கிறோம், அணிவகுப்புனா என்ன அர்த்தம், வள்ளம் வந்து ஒரு வரிசையில் அனுப்பான், அப்படி வரிசையாகவும் இருக்கு. அதனால அப்படி பதிக்கப்பட்ட மணிகளின் அணியானது இணர் புணர். இணர் அப்படின்னாக்க பூ இல்லைன்னா பூங்கொத்துன்னு அர்த்தம், புணர் அப்படின்னாக்க பொருந்துறது, புணர்த புணர்தல் அப்படின்னா பொருந்துறது. அதனால உமாதேவியார் அந்த கழுத்துல பலவிதமான ஆபரணங்கள் அணிந்திருக்கிறார். அந்த அந்த ஆபரணங்கள் எப்படி இருக்குன்னு வர்ணிக்கிறார் இங்க சம்பந்தர். அந்த போட்டிருக்கிற ஒரு வடம் இல்லையா, வயிறு அட்டிக்க போட்டுக்கிறோம், அது மாதிரிலாம் போட்டுக்கிறோம் கழுத்துல, அது மாதிரி போட்டுக்கிறத பத்தி இங்க வர்ணிக்கிறார். அப்படி இருக்கிற அந்த வடத்துல அந்த போட்டிருக்கிற சங்கிலியில இல்ல அந்த அட்டிகையில என்ன இருக்கு அப்படிங்கிறார். அப்படி பதிக்கப்பட்ட மணிகளின் வரிசை பூங்கொத்துகள் போல் பொருந்தி இருக்கின்ற, இணர்னா பூங்கொத்துன்னு வச்சுக்கோ இல்லையா. அந்த நம்ம நகைகள்ல பலவிதமான வடிவங்கள் இருக்கும், அதுல பலவிதமான மணிகள் பதிச்சிருப்பா, அதை பத்தி இங்க வர்ணிக்கிறார். இப்படி அப்படி பதிக்கப்பட்ட மணிகளின் வரிசை பூங்கொத்துகள் போல இருக்கின்ற வளர் ஒளி எழில் வடம் கட்டுரு. வளர் ஒளி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், வளர்கின்ற ஒளிங்கிறது வந்து ஒளி வளர் அப்படின்னா ஒளி வளர்கின்ற அப்படின்னா மிகுந்த ஒளி உடைய. எழில், எழில்னா அழகு, அழகிய வடம். வடம் அப்படின்னாக்க சங்கிலி. நம்ம வடம்ங்கிறது நகைகளில் வரக்கூடிய ஒரு இது இல்லையா, சங்கிலிகளில் பலவிதமான சங்கிலிகள் உண்டு, அதுதான் வடம் அப்படிம்ப. அந்த இதில் அப்படிப்பட்ட அந்த வடம் கட்டு ஊரு அப்படின்னா கட்டப்பட்டு இருக்கின்ற அப்படின்னா அணிந்த இல்லையா, கழுத்தில் கட்டிக்கிறோம் இல்லையா, கழுத்தில் அப்படி போட்டு பின்னாடி கட்டிக்கிறோமே மாலைகள்லாம், அது மாதிரி அப்படிப்பட்ட உமையம்மையார் இப்படிப்பட்ட ஒரு அழகான வடத்தை கழுத்தில் மார்பில் அணிந்திருக்கிறார். அதான் சொல்றார், இட்டு ஒரு மணி அவற்றின் அணியானது இணர் போல புணர்கின்ற ஒளி வளர்கின்ற எழிலுடைய வடம் அந்த வடத்தை கட்டுவுரு அணிந்திருக்கின்ற கதிர் இள வன முலை இணையோடு கலவலின். கதிர் அப்படின்னாக்க ஒளி, கிரணம்னு அர்த்தம் இல்லையா. கதிர் அப்படின்னா நமக்கு சூரியன் அப்படிங்கிறதா நினச்சிட்டு இருக்கோம். கதிர் அப்படின்னாக்க நெல்லுலேருந்து வர்றது கதிர் முத்தி இருக்கு அப்படிமோ, அது ஒரு கதிர் இருக்கு, இல்லைன்னா சூரியன்லேருந்து கதிர் வீசுறது அப்படிமோ. கதிர் அப்படின்னா கிரணம், அது ஒளி. அதனால அது நிலாவும் கதிர் உடையது, சூரியனும் கதிர் உடையது, ஒளி வீசுகின்ற எல்லாமே கதிர் உடையது. அப்படி ஒளி உடைய இள இளமையான மென்மையான வன அழகான முலை, அந்த முலையானது இணை அப்படின்னா ரெண்டு முலை, இணைனா இரு முலைகள் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட வனமுலை இணையோடு கலவலின் சிவருமான் அவற்றை தழுவி இருக்கிறார். கலவலின்னா கலத்தல், கலக்கிறதுனா தெரியும், சேர்ந்திருக்கிறது. அதனால இந்த முதல் ரெண்டு அடி என்ன சொல்றது, திரும்ப சம்மரியா பார்த்தோம்னா அழகான மணிகள்லாம் பதிக்கப்பட்ட மிக அழகான ஒளி வீசுகின்ற அழகிய வடத்தை அணிந்திருக்கின்ற சங்கிலியை அணிந்திருக்கின்ற ஒளியுடைய மென்மையான அழகிய இரு முலைகளை சிவருமான் தழுவி இருக்கிறார். அவர் யாரு அப்படிங்கிறது மூணாவது அடியில் சொல்றார். நட்டு உரு செறி வயல் மறுவும் நல் லாரர்தம் நாமமே. நட்டு உரு செறி வயல் மறுவும் நல்லாரர்தம் நாமமே. நடுதல்னா நமக்கு தெரியும், நாத்து நடுறதுங்கிறோமே, தரையில நடுறது, செடி கொடிகள்லாம் நடுறது, அதான் நட்டு உருகின்ற அப்படி நடப்பட்டு இருக்கின்ற செறி வயல். செறிதல் அப்படின்னாக்க அடர்த்தியா இருக்கிறது வயல். திருநள்ளாற்றுல சுற்றி வர சுற்றிலும் வயல்கள் இருக்கின்றன. அந்த வயல்களில் நிறைய பயிரிட்டுருக்கா, நெல் பயிரிட்டுருக்கா, கரும்பு இருக்குது, அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, செடி பலவிதமான பயிர்கள் இருக்குது. பொதுவாக நெல்லை தான் சொல்லுவாள், நெல் கரும்பு தான் சொல்லுவாள், ஏன்னா அதுதான் வளமையை குறிக்கிறதுன்னு. அப்படி நெற்பயிர்கள் ரொம்ப அடர்த்தியாக வளர்ந்துருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், அது ரொம்ப ஃபெர்டைல் லேண்ட் அப்படின்னு அர்த்தம். ஏன்னாங்க பூமி செழிப்பான பூமி, அது செழிப்பான பூமிக்கு காவிரியின் ஜலம் வந்து நிறைய கிடைக்கிறது, அதனால வளம் பெற்ற பகுதி, அதனால பயிர்கள் செழித்து வளர்கின்றன அப்படின்னு அர்த்தம். அப்படி நட்டு உருகின்ற அப்படி நடப்பட்டு இருக்கின்ற பயிர்கள் செறி வயல் அடர்ந்து இருக்கின்ற வயல்கள் மறுவும், மறுவுதல்னாக்க நெருங்கி இருக்கிறது, சுத்தி இருக்கிறது. அப்படி நெருங்கி இருக்கின்ற பொருந்தி இருக்கின்ற நல்லாரர்தம் நாமமே. நல்லாறுங்கிறது திருநள்ளாறு. அப்படி இந்த முதல் இந்த நட்டு உரு செறி வயல் மறுவும் நல்லாறு அப்படின்னா அந்த திருநள்ளாற்று பெருமையை சொல்றது. அப்படிப்பட்ட அழகான திருநள்ளாற்றுல இருக்கின்ற ஈஸ்வருடைய நாமமே, அவருடைய புகழை பாடுகின்ற அவருடைய பெயரை கூறுகின்ற இந்த ஏடுகள் இல்லையா, இந்த ஏடுகள் இப்ப என்னது, இட்டு உறும் எரியினில், இட்டு உறும் எரியினில் இடில் இவை பழுது இலை. இடுதெல்லாம் நமக்கு முன்னாடி தெரியும், வச்சிருக்கிறது இங்க தீ இட்டான் அப்படின்னா அர்த்தம், தீ மூட்டிதான் அர்த்தம் இல்லையா. அது மாதிரி இட்டு உறும் எரி அப்படின்னா இங்க மூட்டப்பட்டு இருக்கின்ற நெருப்புல இடில் இட்டோமானால், இந்த தீ ஏடுகளை இட்டோமானால் இவை பழுது இலை, இவை அழிய மாட்டா, இவற்றுக்கு ஒரு கேடும் வராது, மெய்மையே இது சத்தியம். அதனால இப்ப இந்த பாட்டுல என்ன சொல்றார், அந்த முதல் ரெண்டு முதல் அடி முழுக்க அந்த உமாதேவி தன் மார்பில் அணிந்திருக்கிற அந்த அழகான மணி, மணி பல மணிகள் பதிக்க பதிக்கப்பெற்ற அந்த சங்கிலியை பத்தி வர்ணிக்கிறார் முதல் அடியில. அப்படி ரெண்டாவது அடியில அந்த முலைகளை வர்ணிக்கிறார். அப்புறம் மூணாவது அடியில திருநள்ளாற்றுடைய செழிப்பை வர்ணிக்கிறார். அப்படி சொல்லி அந்த ஊர்ல இருக்கிற சிறு சிவபெருமானுடைய புகழை பாடுகின்ற அந்த ஏடுகள் இங்கு இடப்பட்டு இருக்கின்ற தீயில போட்டா ஒண்ணும் ஆகாது, இது சத்தியம் அப்படிங்கிறார். இதுதான் அந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். நாலாம் பாட்டு, மைச்சனி வரியறி நயனிதொன் மலைமகள் பயனூறு கச்சனி கதிரிழ வனமுலை அவையோடு கலவலின் நச்சனி மிடருடை அடிகள் நல் ஆரர்தம் நாமமே மெச்சனி எரியினில் இடிலிவை பழுதிலை மெய்மையே. இப்படி சொன்னா நமக்கு ஒண்ணுமே புரியாது, பதம் பிரிச்சு பார்த்தா தான் நமக்கு புரியுமே ஒழிய, சேர்த்து அந்த சந்தத்தோட சொன்னா நமக்கு புரியறது கஷ்டம். இதுலயும் அதே மாதிரி அந்த முதல் ரெண்டு அடி உமாதேவியின் வர்ணனை அதெல்லாம் சொல்லி அவற்றை சிவபெருமான் புரிஞ்சிருக்கிறார்னு சொல்லி, மூணாவது அடியில சிவபெருமானுடைய புகழ் சொல்லி, நாலாவது அடியில இந்த ஏட்டை தீயில போட்டா ஒன்னாகாது அப்படிங்கிறார். இதுல மைச்சனி வரியறி நயனி அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ், தொல் மலைமகள் அது இன்னொரு ஃப்ரேஸ், அப்புறம் பயன் உரு கச்சு அணி கதிர் இள வன முலை அவையோடு கலவலின் அப்படிங்கிறது வரைக்கும் உமாதேவியாரையும் உமாதேவியாருடைய முலைகளையும் வர்ணிச்சு முடிக்கிறார். மைச்சனி வரி அரி நயனி, நயனம் அப்படின்னா கண்ணு, நயனி அப்படின்னாக்க கண்ணை உடையவள் இல்லையா, அங்கேயர் கண்ணி மீனாட்சி அப்படின்னா சொல்றமே, அது மாதிரி நயனி, நயனம்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை, நயனினா கண்ணை உடையவள். அந்த கண் எப்படிப்பட்ட கண் அப்படிங்கிறார், மைச்சனி வரி அரி நயனி. மைச்சனி அப்படின்னாக்க அது மைத்த அணின்னு பிரிக்கலாம், இல்ல மைத்து அணின்னு பிரிக்கலாம், எப்படி பிரிச்சாலும் அர்த்தம் ஒண்ணுதான். நம்ம வந்து மைத்த அப்படிங்கிறது இந்த இடத்துல மைச்சன்னு வந்திருக்கு, நம்ம பேச்சுல சொல்றோம் இல்லையா எங்க வச்ச அப்படின்னு கேட்போம், அந்த அந்த புஸ்தகத்தை எங்க வச்ச, அந்த புஸ்தகத்தை எங்கு வைத்தாய் அப்படிங்கிறது எழுத்துல வரும். பேச்சுல நம்ம என்ன பேசுறோம், அந்த புஸ்தகத்தை எங்க வச்ச, அந்த இத்தங்கிறது இச்சேன்னு வருது பேச்சுல. அதனால செய்யுள்கள்ல சில சமயம் எதுகை காரணமாக, எதுகைக்காக ரைமிங்காக அந்த மாதிரி பேச்சு மொழியில வரக்கூடிய பிரயோகத்தையும் அக்கேஷனலா பார்க்கலாம். அது மாதிரி இந்த இடத்துல மைத்த அப்படிங்கிறது மைச்சேன்னு வந்திருக்கு. மை அப்படின்னாக்க நம்ம கண்ணு கிட்டுக்கிற மை, அது ஒரு அர்த்தம் இருக்கு. மைத்தல் அப்படின்னா கருப்பா இருக்கிறதுன்னு அர்த்தம். அதனால பெண்களுடைய கண்ணை வர்ணிக்கிறப்போ அது ரெண்டு விதமா வர்ணிப்பா இல்லையா, மை அணிந்த கண்ணை உடையவள் அப்படின்னு சொல்லலாம், அது ஒரு வர்ணனை. இன்னொன்னு அந்த கண் வந்து டார்க்கா இருக்கும் இல்லையா, அதனால கண் வந்து கரிய விழிகள் அப்படி கண்ணுக்கு நடுப்புற வெள்ளையா சுத்தி வர இருக்கும், நடுப்புற கருப்பா இருக்கும், அந்த அழகா இருக்கும் அது பார்க்க. அப்படி கரிய விழிகளை உடையவள், கரிய கண்ணி, கருங்கண்ணி அப்படின்லாம் பார்க்கலாம், காவியங்கண்ணி, குவளை கண்ணி. ஏன்னா இந்த காவி அல்லது குவளைனாக்க அது ஒரு பூ, அது டார்க்கா இருக்கும் அந்த பூ. அதனால இந்த கண்ணு வந்து பெண்களுடைய கண்ணை வர்ணிக்கிறப்போ அது அந்த குவளை மலர் போல இருக்கிற கண், அந்த கருமை நிறத்தினால, அந்த கண்ணுடைய நடுப்புற கருப்பா இருக்கிறதுனால. இல்ல மை அணிந்த கண் அப்படின்னு சொல்லலாம், மையார் தடங்கண் அப்படின்னு பாட்டுல பார்ப்போம், மை அணிந்த பெரிய கண்ணை உடையவளே அப்படின்னு. அதனால இங்க மைச்சனி அப்படிங்கிறப்ப இந்த மைத்த அப்படிங்கிறது மை அணிந்தனும் பொருள் கொள்ளலாம், இல்லைன்னா கருப்பா இருக்கிற அப்படின்னு பொருள் கொள்ளலாம், ரெண்டும் பொருந்தும். அப்படி மைச்ச அணி வரி அரி நயனி, அணினாக்க அழகுன்னு அர்த்தம், முன்னாடி பாட்டிலே பார்த்தோம். வரி அப்படின்னாக்க இந்த கண்ணுல கோடுகள்லாம் இருக்கும், அதுக்கு வரின்னு பேரு. அதே மாதிரி அரி அப்படின்னாலும் அதே மாதிரி அர்த்தம் தான், ஒளின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அழகுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த அரி அப்படிங்கிறதுக்கு டிக்ஷனரியில போய் பார்த்தோம்னா அதுக்கு ஒரு 10 அர்த்தம் கொடுத்துருப்ப. ஏன்னா தமிழ்ல இருக்கிற சில வார்த்தை அர்த்தங்கள் ஹரின்னு சம்ஸ்கிருத வார்த்தை அடிப்படையில் வர்ற அர்த்தங்கள் எல்லாம் போட்டு ஒரு 10-15 அர்த்தம் கொடுத்துருப்ப. இதுல நம்ம எது பொருத்தமோ அதை எடுத்துக்கணும். இங்க இப்ப ஹரி அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தையிலேருந்து எடுத்துருந்தோம்னாக்க அதுக்கு ஒளி அழகு அப்படின்லாம் அர்த்தம் இருக்கு. பெண்களுடைய கண்ணை வர்ணிக்கிறப்ப அது ஒளிவுடைய கண் அப்படின்னு வர்ணிப்போம். பாரதியார் பாட்டு கூட நமக்கு ஞாபகம் இருக்கும், ஒளி படைத்த கண்ணினாய் வா 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 அப்படின்னு. இல்ல வாழ் தடங்கன் மாதே அப்படின்னா வாழ் அப்படின்னா ஒளி. எதுக்கு சொல்ல வந்தேன்னாக்க, இந்த மைச்சனி வரி அரி நயனி அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் பார்த்தோம்னா ஒவ்வொன்றுக்கும் அஞ்சு அர்த்தம் ஏழு அர்த்தம் இருக்கும். நம்ம எந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் பொருந்தோம்னு நம்ம யோசிக்கணும். அப்படி மைச்சு அணி அப்படின்னா மை அணிந்த அழகான வரி, வரிகளை உடைய அரி ஒளி உடைய நயனி கண்ணை உடையவள் அப்படின்னா கரிய மையணிந்த அழகிய வரிகளை உடைய ஒளி உடைய கண்ணை உடையவள் அது யாரு? உமாதேவி. ஸோ இவ்வளவும் வர்ணனை வந்து உமாதேவியோட கண்ணுக்கு. அப்படிப்பட்ட அந்த உமாதேவி அப்படிப்பட்ட கண்ணை உடையவள் தொல் மலை மகள். தொல் அப்படின்னாக்க ரொம்ப பழையன்னு அர்த்தம். தொன்மை அப்படிங்கிறது பாடல்களில் பார்ப்போம், ஆன்டிக்விட்டி அப்படிங்கிற அர்த்தம் தொல்மை அப்படின்னா. இந்தியா இப்போ தமிழ் தமிழில் அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு தொல்பொருள் ஆராய்ச்சி அப்படின்னு போட்டிருப்பேன். ஆர்கியாலஜிக்கு தொல்பொருள்னா பழைய விஷயங்கள், அதுதான் தொல் மலை மகள். ரொம்ப பழமையான மலைக்கு மகள், மலைமகள்னா மலைக்கு மகள். மலைனா இங்க இடத்துல ஹிமவான், ஹிமவானுடைய மகள் உமாதேவி. அதனால மலைமகள் அப்படிங்கிற ஃப்ரேஸ் நம்ம பல பாடல்களில் பார்க்குறோம். நம்ம கர்நாடக சங்கீத பாடல்கள் கூட அங்கங்கே வரும், கலைமகள் மலைமகள் அப்படின்லாம். அதனால இந்த தொல் மலைமகள் ரொம்ப பழமையான மலைமகள். இது வந்து இந்த பழமையானங்கிற அப்ஜெக்டிவ் இருக்கு இல்லையா, இது உமாதேவிக்கும் பிறந்தோம். ஏன்னா உமாதேவி மிகவும் தொன்மையானவர். அப்போ அந்த மலை அதுவும் தொன்மையான மலை, அதனால தொல் மலைமகள்ங்கிறது ரெண்டுத்துக்கும் பொருந்தும். அந்த தொன்மைங்கிறது மலைக்கும் பொருந்தும் உமைக்கும் பொருந்தும். அப்படிப்பட்ட மிகவும் பழமையான மலைமகளான உமாதேவி அவருடைய பயன் உரு கச்சு அணி கதிர் இள வன முலை. இவ்வளவும் அந்த முலைகளுக்கு வர்ணனை அட்ஜெக்டிவ்ஸ் அதெல்லாம். பயன் உரு முலை கச்சு அணி முலை கதிர் முலை இளமுலை வனமுலை அப்படின்னு தனித்தனியாக நம்ம பிரித்து பார்த்தோம்னா நமக்கு பொருள் கொள்றதுக்கு சுலபமாக இருக்கும். ஏன்னா ஒரு நாலஞ்சு அப்ஜெக்டிவ ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா போட்டு அது எந்த ஆப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணுறதோ அதை கடைசியில் போட்டிருக்கார் இந்த சென்டென்ஸில். அதனால் பயன் ஒரு முலை அப்படின்னா என்ன அர்த்தம்? பயன் அப்படின்னாக்க பிரயோஜனம் இல்லையா, பயன். இது என்ன பயன் அப்படிங்கிறோமே பயன். அதனால் பயன் உறுதல் அப்படின்னா பயன் பொருந்திய இன்பம் பொருந்தியன்னு அர்த்தம். ஏன்னா இவர் தீயில போட போறது என்ன ஏடு? போகமார்த்த பூண்மலையாள் அப்படிங்கிற ஏட்டை தீயில போட போறார். அந்த ஃப்ரேஸ் என்ன? போகமார்த்த பூண்மலையாள். இதை பத்தி நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், அந்த பதிகத்தையும் பார்த்தோம் முன்னாடி. அதில் போகமார்த்த பூண்மலையாள்னாக்க அந்த ஆபரணங்கள் அணிந்த முலைகளை உடையவள். அந்த முலையானது உயிர்களுக்கு போகத்தை தருகின்றது. போகமார்த்த அந்த போகம்ங்கிறது நமக்கு அனுபவிக்கிற இன்பத் துன்பங்கள், அதுதான் போகம். போகம்னா இன்பம்னு மட்டும் அர்த்தம் இல்லை, இன்பத் துன்பங்கள் நம்மளுடைய வினைப்பயன் நம்மளுடைய அதையெல்லாம் ஊட்டுகின்றது. அதனால் போகமார்த்த அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல பயன் உரு அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகிச்சிருக்கார் சம்பந்தர். அப்படி பயன் பொருந்திய போகமார்த்த அப்படிங்கிற மாதிரி கச்சு அணி. கச்சுன்னா நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், பல பாடல்களில் பார்த்துருக்கோம். அந்த முலைகளை மறைக்கிறதுக்கு அணிகிற ஆடைக்கு பேர் கச்சுன்னு பேர். அப்படி கச்சு அணிந்த கதிர் இள வன முலை, இது நம்ம முன்னாடியும் பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். ஒளி வீசுகின்ற மென்மையுடைய அவையோடு கலவலின், அந்த இரு முலைகளை சேர்ந்திருப்பதனால தழுவுவதனால யாரு? அடுத்த அடி மூணாவது அடி சிவருமான சொல்லப்படுற நச்சு அணி மிடறு உடை அடிகள் நல்லாரர்தம் நாமமே. நச்சு அணி மிடறு, மிடறு அப்படின்னாக்க கண்டம், நீலகண்டம்னு சொல்ல வர்றார். மிடறு அப்படின்னா தமிழ் வார்த்தை கண்டத்துக்கு. நச்சு அணி இந்த இடத்துல நஞ்சு அணின்னு வந்திருக்கணும், ஆனா இந்த எதுகைக்காக அவர் நச்சு அணின்னு பாடுறார். நஞ்சுன்னா விஷம், அணிதல் விஷத்தை அணிந்த கண்டத்தை உடைய சுவாமி அப்படின்னு சொல்றார். நச்சு அணி மிடறு உடை அடிகள் அப்படின்னாக்க விஷத்தை அணிந்த கண்டத்தை உடைய பெருமான் சுவாமி நீலகண்டன். அந்த நஞ்சு அணிங்கிறது இந்த இடத்துல எதுகை முன்னாடி வந்திருக்கு இல்லையா, மைச்சணி கச்சணி நச்சணி பின்னாடி மெச்சணின்னு வர்றது. அதனால அந்த சவுண்ட் எஃபெக்டுக்காக நஞ்சு அணிங்கிறது நச்சு அணின்னு வந்திருக்குங்க. அதுக்கு தமிழில் விகாரம் அப்படின்பா. ஒரு வார்த்தை கொஞ்சம் திரிஞ்சு வந்ததுன்னா அதுக்கு விகாரம் அப்படின்பா. அதில் பல விகாரங்கள் இருக்கு செய்யுள்ள, வெளித்தல் விகாரம் மெலித்தல் விகாரம் அப்படின்லாம் சொல்லுவா. ஸோ நஞ்சு அப்படிங்கிறது நச்சுன்னு இங்கே வந்திருக்கு, இது நம்ம வெளித்தல் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி நீலகண்டன் ஆகிய சுவாமி நல்லாரர் திருநள்ளாற்றில் இருக்கிற சிவருமான் நல்லாரர் தம் நாமமே, அவருடைய புகழை பாடுகின்ற அவருடைய பெயரை சொல்கின்ற இந்த ஏடுகள், மெச்சணி எரியினில் இடிலிவை பழுதிலை. இத இந்த மெச்சணி எரியினில்ங்கிற இந்த ஃப்ரேஸை வந்து நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்ண நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். இதை நம்ம சில சமயம் செயல்களில் வார்த்தைகளை கொஞ்சம் இடம் மாற்றி போட்டு பொருள் கொள்ள வேண்டி வரும். அப்படி பார்த்தோம்னா நாமமே மெச்சு இவை அணி எரியினில் இடில் இவை பழுதலை அப்படின்னு கொள்ளலாம். அதாவது அந்த சிவபெருமானுடைய புகழையே போட்டிருக்கின்ற மெச்சுதல்னாக்க பாராட்டுறது இல்லையா, உன்னை ரொம்ப மெச்சறேன் அப்படின்னு அர்த்தம், உன்னை ரொம்ப பாராட்டுறேன். மெச்சுதல்னா புகழ்தல் பாராட்டுதல் அப்படின்லாம் இருக்கு. அப்படி அந்த இறைவனுடைய புகழை போற்றுகின்ற இந்த ஏடுகள் இவற்றை அணி எரியினில் இடில் இந்த அழகான நெருப்பில் இட்டாக்க ஒன்றாகாது அப்படின்னு பொருள் கொள்ளலாம் இல்லையா. இல்லைனாக்க மெத்து மெச்சணி அப்படிங்கிறத வேற விதமா இன்டர்பிரட் பண்ணலாம். மெத்து மெத்த மெத்துதல் மெத்தல் அப்படின்னாக்க மிகுதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. மெத்துதல் அப்படின்னா அப்படின்னா மெத்த படித்தவன் அப்படிங்கிற நம்ம பேச்சில் கேட்டிருப்போம், அவன் ரொம்ப அவன் மெத்த படித்தவன்ப்பா அப்படிமா, மெத்த படித்தவனா ரொம்ப படித்தவன் அர்த்தம். அதனால இந்த மெச்சு அணிங்கிறது மெத்த அணி அப்படின்னா ரொம்ப அழகான அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி மிகவும் அழகான இந்த தீயலை இட்டாக்க இவை அழிய மாட்டா அப்படின்னு பொருள் கொள்ளலாம். அந்த மெச்சு அணிங்கிறத எப்படி இன்டர்பிரட் பண்ணுங்கிறதுல வேரியேஷன் இருக்கலாம், நம்ம எவ்வளவு தூரம் யோசிக்கிறோமோ அதை பொறுத்து இருக்குதெல்லாம். ஸோ அதனால அவர் சொல்ல வர்றது என்ன, அந்த அழகான கரிய வரிகளை அணிந்த உடைய கண்ணை உடைய உமாதேவி ரொம்ப பழமையானவள் அவள், அவளுடைய பயனை அளிக்கின்ற கச்சை அணிந்த ஒளி உடைய மென்மையான அழகிய முலைகளை சேர்ந்திருக்கிற சிவபெருமான், அவர் நீலகண்டன், அவர் திருநள்ளாற்றில் இருக்கின்றார். அந்த சிவபெருமானுடைய புகழை பாடுகின்றன இந்த ஏடுகள். இந்த ஏடுகளை இங்க திரண்டு இருக்கின்ற தீயில போட்டாக்க ஒன்றும் ஆகாது, இது சத்தியம் மெய்மேயே, இது சத்தியம் அப்படிங்கிறது இதுதான் இந்த நாலாவது பாட்டுக்கு நேரடியான பொருள். அடுத்த பாட்டு பார்ப்போம், அஞ்சாம் பாடல். பன்னியல் மலைமகள் கதிர்வீடு பருமணி அணிநிற கண்ணியல் கலசம தனமுல இணையொடு கலவலின் நண்ணிய குளிர்புணல் புகுதுநல் லாரர்தம் நாமமே விண்ணியல் எரியினில் இடிலிவை பழுதிலை மெய்மேயே. அதே மாதிரி இது நம்ம பதம் பிரித்து பொருள் கொள்ள வேண்டி வரும். பன்னியல் மலைமகள் இல்லையா, பன்னியல் மலைமகள் அப்படின்னாக்க பண் இயல் மொழி மலைமகள் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளணும்னு எனக்கு தோன்றுறது. உரையில் அவ சொல்லலை, ஆனால் எனக்கு தோன்றுறது இந்த இடத்துல மொழி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம இன்ஃபர் பண்ணிக்கணும். ஏன்னா செயல்களில் சில சமயம் அந்த மீட்டருக்காகவோ இல்லை அதற்காக வேறு காரணங்களுக்காகவோ சில வார்த்தையை விடுபட்டு போயிருக்கும், நம்ம படிக்கிறவா அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க வந்து விட்டே நம்ம கீழே வரையா மாடியில் இருப்போம், கீழே அம்மா கூப்பிடுவா சாப்பிடவா அப்படிம்பா, நம்ம என்ன சொல்லுவோம், வந்துட்டேன் அப்படிம்போம். நான் வந்து விட்டேன்னு சொல்லணும், ஆனால் நம்ம நான்கிறது சொல்ல மாட்டோம், வந்துட்டேன் அப்படிம்போம். அந்த நான் வந்து இன்டர்பிரேட் ஆகிடும் இல்லையா. இப்போ ஒருத்தர் வந்து உன் பெயர் என்ன அப்படிங்கிற, அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், என் பேர் ராமன் அப்படிங்கிறோம். அப்படி என் பெயர்னு சொல்ல மாட்டோம், உன் பேர் என்ன ராமன் அப்படின்னா என்ன அர்த்தம், என் பெயர் ராமன்கிறதுல என் பெயருங்கிறது சொல்லாமே இருக்கு இன்ஃபரன்ஸ். அது மாதிரி செயல்களில் சில சமயம் ஒரு வார்த்தை விடுபட்டு போயிருக்கும். அது மாதிரி இங்கே பன்னியல் மலைமகள் அப்படின்னாக்க பன்னியல் மொழி மலைமகள் அப்படின்னு கொள்ளணும்னு எனக்கு தோன்றுறது. ஏன் அப்படின்னாக்க பண் அப்படின்னா நமக்கு தெரியும் ராகம் மெலடி, இயல் அப்படின்னாக்க அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. இயல் அப்படின்னாக்க இயலுதல், எனக்கு இதை செய்ய இயலும் எனக்கு இதை செய்ய இயலாது அப்படிலாம் சொல்கிறோமே, அந்த இயலுதெல்லாம் டு பி கேப்பபிள் ஆஃப் டு பி ஏபிள் டு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இயல்தல் அப்படின்னாக்க தங்கி இருத்தல் பொருந்தி இருத்தல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இயல்தல் அப்படின்னா ஒத்தல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஒத்தல்னாக்க லைக் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு சிமிலாரிட்டிக்கு. அப்போ பன்னியல் மலைமகள் அப்படிங்கிறதுல பன்னியல் மொழி மலைமகள் அப்படின்னு எடுத்தோம்னாக்க பண்ணை போன்ற இனிய மொழி பேசுகின்ற உமாதேவின்னு அர்த்தம். நம்ம முன்னாடி வேதாரண்ய பதிகம் பார்த்துருக்கோம், திருமறைக்காட்டு பதிகம் இல்லையா, அதில் கதவை திறக்கிறதுக்காக திருநாவுக்கரசர் பதிகம் பாடுறார். இல்லை உங்களில் அந்த பதிகம் ஞாபகம் இருக்கலாம், அஞ்சாம் திருமுறையில் பத்தாம் பதிகத்தில் முதல் பாட்டுது, பண்ணின்னேர் மொழியால் உமை பங்கரோ மண்ணினால் வலஞ்சை மறைக்காடரோ கண்ணினால் உமைக்கான கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்மினே அப்படின்னா முதல் பாட்டுது. அதில் பண்ணின்னேர் மொழியால் உமை பங்கரோ அப்படிங்கிறார். அதில் என்ன அர்த்தம், பண்ணின்னேர் மொழியால் உமை அப்படின்னா என்ன அர்த்தம், பண் பண்ணை போன்ற நேர்னா அங்கே கம்பேரிசன் வார்த்தை அது, பண் போன்ற மொழியை உடைய உமாதேவின் அர்த்தம், பண்ணின்னேர் மொழியாள். அதுதான் பண்ணின்னேர் மொழியாள் உமை அப்படிங்கிற ஃப்ரேஸ் தான் இங்க பண்ணியல் மொழி மலைமகள் அப்படின்னு அர்த்தம் அதான். அதனால இந்த இடத்துல மொழிங்கிற ஒரு வார்த்தை நம்ம இன்ஃபர் பண்ணிட்டாக்க நமக்கு அது சுலபமா புரிஞ்சுக்கலாம். அப்படி பண்ணை போன்ற ரொம்ப ஸ்வீட் அண்ட் மெலிஃப்ளூயஸ் மியூசிக்கல் வாய்ஸ் உமாதேவி, அப்படிப்பட்ட பண் போன்ற மொழியை உடைய உமாதேவி அவளுடைய கதிர்விடு பருமணி இல்லையா. கதிர்விடுதல்னா என்ன அர்த்தம்? ஒளி வீசுறது. கதிர்னா முன்னாடியே பார்த்துருக்கோம் கிரணம், கதிர்விடுதல்னா ஒளி வீசுறது. அப்படி ஒளி வீசுகின்ற பருமணி அணி நிற, பருமணினாக்க மணினா நம்ம முன்னாடி பார்த்தோம் ஜெம் ரத்னங்கள், பருமணினா பிக் ஜெம்ஸ், பருத்தல் அப்படின்னாக்க பெருசா இருக்கிறது. பருமன் அவர் பருமனா இருக்காருன்னா குண்டா இருக்காருங்கிறோம் இல்லையா, பருமன் அப்படின்னா பெருமை, அது மாதிரி பெருசா இருக்கிறது. பருமணினா பெரிய மணிகள், அணி நிற அப்படின்னா பருமணி அணி நிற அப்படின்னாக்க நிறம் அப்படின்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு, மார்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, கலர் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, குணம் அப்படிலாம் அர்த்தம் இருக்கு. அதனால பருமணி அணி நிற அப்படின்னாக்க பருத்த மணிகள், அணினா அணிதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஆபரணம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால பருத்த மணிகள் அணிந்த அழகிய நிறமுடைய அப்படின்னு பொருள் கொள்ளலாம். அது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இது பருமணி அணி, பருத்த மணிகள் இருக்கின்ற அணிந்த அழகிய நிறமுடைய அப்படின்னு எடுத்துக்கலாம், அது நேரடியான பொருள். இல்லைன்னா அணினா ஆபரணம் எடுத்துட்டு, நிறம்னா மார்புன்னு எடுத்துட்டு, பருத்த மணிகள் திகழும் ஆபரணம் அணிந்த மார்பில் அப்படின்னு எடுத்துக்கலாம். நமக்கு எது சுலபமா புரிகிறதோ அது எடுத்துங்கோ. கண் இயல் கலசம் அது அன முலை. இந்த முலைகள் வர்ணிக்கிறார் இவ்வளவு தூரம், அது எப்படிப்பட்ட முலைகள் அப்படின்னா அவை ஒளி வீசுகின்ற மணிகளை அணிந்த அழகிய நிறமுடைய கண் இயல் கலசம் அது அன. கண் அப்படின்னாக்க நமக்கு பார்க்குற கண்ணு தான் தெரியும் பொதுவாக. கண்ணுக்கு அதே மாதிரி அகராஜியில் பார்த்தோம்னாக்க ஒரு பத்து பதினஞ்சு அர்த்தம் கொடுத்துருப்பேன். அதில் கண் அப்படின்னா இந்த இடத்துல ஞானம்னு எடுத்துக்கலாம், ஞானம்னு ஒரு அர்த்தம் இருக்குது கண்ணுக்கு. அப்படி கண் இயல்ல ஞானம் பொருந்திய அந்த உமாதேவியரோட முலைகள் ஞானம் பொருந்தியவை, அதனால்தான் அல்லது அந்த பால் ஞான பாலாக வந்தது, திருஞான சம்பந்தருக்கு எல்லா ஞானமும் வந்தது. அப்படி ஞானம் பொருந்திய கண் இயல், ஞானம் பொருந்திய கலசம் அது அன. கலசம் போன்ற, கலசம்னா நமக்கு தெரியும் சின்னதாக அந்த குடங்கள்லாம், இப்போ குடம்னா பெருசாக இருக்கும், சொம்பு அப்படிம்போம் இல்லையா, அந்த சொம்பு மாதிரி சின்னதாக இருக்கிறது கலசம்னு பேர். அப்படி அந்த கலசம் போன்ற முலை இணையோடு கலவலின், அந்த இரண்டு முலைகளோடு கலந்திருக்கிறதுனால இவ்வளவும் உமாதேவியாரையும் உமாதேவியார் முலைகளையும் வர்ணிச்சாச்சு, அதோட சிவபெருமான் கலந்திருக்கார் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ அடுத்து மூணாவது அடி சிவபெருமானுடைய புகழ் திருநள்ளாற்றுடைய வர்ணனையெல்லாம் வரும். நன்னிய குளிர் புனல் புகுதும் நள்ளாறு அப்படின்னா திருநள்ளாற்றில் சுற்றி வயல் இருக்குன்னு நம்ம போன பாட்டில் பார்த்தோம், அங்கே பயிர்கள்லாம் அடர்ந்து வளர்ந்துருக்கு, நெருங்கி வளர்ந்துருக்குன்னு பார்த்தோம். இந்த இடத்துல அந்த வயல்கள் நீர் வளம் மிக்க ஊர் இது அப்படிங்கிறார். நன்னிய குளிர் புனல் புகுதும் நள்ளாறு, நன்னியன வந்து அடைதல், வந்து அடைந்த குளிர் புனல் குளிர்ந்த ஜலம். ஏன்னா திருநள்ளாற்றில் காவேரி ஜலம் வர்றது, ஏன்னா இதெல்லாம் காவேரி டெல்டாவில் இருக்கிற ஊர் இது. காவேரி கும்பகோணத்துக்கு அப்புறம் கிளைகளையாக பிரிஞ்சு மயிலாடுதுறை வழியாக ஒரு பக்கம் போகும், கொள்ளிடம் ஒரு பக்கம் போகும், காவேரி இன்னும் நாலஞ்சு கிளைகளாக பிரிஞ்சு வெவ்வேறு பேர் அரசலாறு மண்ணாறு அப்படின்னு வெவ்வேறு பேரில், மண்ணையாறு அப்படின்னா வெவ்வேறு பேரில் ஓடும். அதனால் அந்த காவேரியோட ஜலமானது வந்து சேர்கின்ற நள்ளாறு, ஏன்னா அந்த வயல்களுக்குள்ளே அந்த காவேரி நீர் வந்து பாயிருது. புகுதல் அப்படின்னா டு என்டர். அதனால் நன்னிய குளிர் புனல் புகுதும் நள்ளாறு அப்படின்னா வந்து சேர்கின்ற காவேரியின் குளிர்ந்த ஜலமானது பாய்கின்ற திருநள்ளாறு. அந்த நள்ளாறர் தாம் நாமமே, அந்த திருநள்ளாற்றில் உரைகின்ற சிவருமானுடைய புகழை பாடுகின்ற இந்த ஏடுகள் விண்ணியல் எரியினில் இடில் இவை பழுது இலை. விண் அப்படின்னாக்க ஆகாயம், விண்ணோர் அப்படின்னா தேவர்கள். அப்படி இயல்தல் அப்படிங்கிறதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நாலஞ்சு அர்த்தம் இருக்குன்னு என்ன, ஒத்தல்னு ஒரு அர்த்தம், பொருந்துதல்னு ஒரு அர்த்தம், தங்குதல்னு ஒரு அர்த்தம், அணுகுதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ விண்ணியல் எரி அப்படின்னா வான தொடர்ற மாதிரி ஓங்கி எரிகின்ற நெருப்பு அப்படிங்கிறார். ஏன்னா முதல் பாட்டு ஆரம்பிக்கிறப்ப தான் நெருப்பை மூட்டியிருக்கா, இப்போ இந்த நெருப்பு திக்குன்னு எரியிருது, அதனால அது விண் இயல் எரி அப்படிங்கிறார். வானை அளாவுகின்ற நெருப்பு இது, அப்படி ஓங்கி எரிகின்ற நெருப்பு. இந்த விண்ணியல் எரியில, இந்த வானளாவுகின்ற நெருப்பில் இடில் இட்டாக்க இவை பழுது இலை, இந்த ஏடுகள் அழிய மாட்டா மெய்மெய்யே, இது சத்தியம் அப்படிங்கிறார். அதனால இந்த பாட்டில் என்ன சொல்றார், அதே மாதிரி தான் எல்லா பாட்டிலும் வர கருத்து தான், ஆனால் வார்த்தைகள் தான் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சிக்கலாக இருக்கக்கூடியது. அதான் நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்குறோம். அதனால தான் ஏன்னா வார்த்தைகள் புரிஞ்சுடுத்துனாக்க நமக்கு பாட்டுடைய அர்த்தம் ஓரளவு புரிஞ்சிடும். அப்புறம் அதோடைய தத்துவங்கள் கருத்துக்கள்லாம் நம்ம சிந்திக்க சிந்திக்க நமக்கே புலப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த பதிகத்தின் மீதி பாடல்களோடு தொடருவோம். திருச்சிற்றம்பலம்.